நமஸ்காரம். நாம பொதுவாக சேமிக்கும் பழக்கம் இருக்கிறவர்கள், ஆனால் இப்போதெல்லாம் நிறைய கடன் வாங்கி வாழத் தொடங்கி இருக்கிறோம். தேவைகளும் பெருகிவிட்டன. கடன் கொடுப்பதற்கும் வாங்கிக்கொள் என்று விளம்பரப்படுத்துவதற்கும் அதுவும் வளர்ந்துவிட்டது. எப்படியும் அட்டையை வைத்துக் கொண்டு தேய்த்துத்தான் பொருள்களை வாங்குகிறோம். அதற்கும் தவணை முறையில் கட்டலாம், கடன் வந்துவிட்டது. கண்டிப்பா நடுத்தர வர்க்கம், இன்னும் வருமானம் குறைவா இருக்கக்கூடிய வர்க்கம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் அவர்கள், இவர்கள் அனைவருக்குமே கடன் என்பது பெரிய தொல்லை. ஆனால் அது இல்லாமலும் வாழ இயலவில்லை. நாம் என்னதான் பொருளாதாரம் வளர்ந்து விட்டது என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டாலும், அனைவருக்கும் உணவு கிடைக்கிறதா, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கார்களா, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டிய வருமானம் இருக்கிறதா, கடன் இல்லாமல் வாழ முடியுமா, எல்லாருக்கும் வாழ்வதற்கு வீடு இருக்கிறதா, மருத்துவ வசதி இருக்கிறதானால், இது எல்லாமே கேள்விக்குறி. இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் ஓரளவு தகவல்கள் கிடைக்கும், நிரம்ப கிடைக்காது. ஆனால் இப்ப எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பெரிய தொழிலதிபர்கள், சிறிய வியாபாரம் பண்றவர்கள், அவர்களும் கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்கினால்தான் முதலீடே பண்ண முடியும் என்கிற அளவுக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கடனுக்குண்டான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று நிறைய பேசப்படுகிறது, அப்பதான் நிறைய கடன் கிடைக்கும். இப்ப வெளிநாடுகள் எல்லாம் வட்டி விகிதம் மிக மிக குறைவு. நம்ம பணத்தை பேங்க்ல போட்டிருந்தாலும் அதற்கும் வட்டி பெருசா கிடைக்காது, ரொம்ப குறைவு. அப்ப நமக்கும் வட்டி வர்றதில்லை, நாம கடன் வாங்கினாலும் வட்டி கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட அசலை திருப்பி கொடுத்துட்டா போறோம். ஆனா நம் போன்ற நாட்டில் நிறைய வட்டி கட்ட வேண்டியிருக்கு. கட்டாம விட்டுட்டோம்னால் அதற்கு வட்டி விழுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நகர பக்கம்னால், கிராம பக்கத்தில் சிறு சிறு கடன்கள் மிக அதிக வட்டி. அப்ப நெருக்கமா போய் பார்த்தால் பலரும் நிம்மதியா குடும்பத்தை நடத்த முடியாததுக்கும், ஒரு கைங்கரியத்துக்குள்ள சரியா ஈடுபட முடியாததுக்கும் கடன் தொல்லை ஒரு முக்கியமான காரணமாகிறது. அதோடைய வாழ பழகி கொண்டு விடுகிறோம். அதனால் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பண தேவைகள் இருக்கு, வாங்கணும், அது புரியுது. ஆனால் சரிவர கணக்கு பார்க்காமல் ஒரு நம்பிக்கையில், ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவோமே, அதுல கடன் வாங்கி எதேதோ செலவழிச்சு விடுறோம் பாருங்க. அதைத்தான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவை இருக்கிறவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, வாங்கத்தான் வேண்டியிருக்கு. ஆனால் அவ்வளவு தேவை இல்லாட்டா கூட கொஞ்சம் சொகுசாக வாழ வேணுங்கிறதுக்காக கடன் வாங்க போறோம். அது தேவையா? ஏன் கடன் வாங்கிட்டு ஒன்னும் கலங்க வேண்டாமே என்று சொன்னால், அதுக்குதான் ரெண்டு இடம் சொல்றேன், ஒன்னு ராமாயணம், ஒன்னு கண்ணன் கதை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்படுறோம். கடன் வாங்கிட்டவர்கள் நெஞ்சு எப்படி பதைத்துக் கொண்டே இருக்குமோ, கலங்குமோ, கொடுக்க முடியாது போடப்போறதேன்னு பயப்படுமோ, முடியாவிட்டால் வெட்கப்படுமோ? அதே போல ராவணனும் கலங்கினான், இலங்கை வேந்தன் கலங்கினான் இருக்கு. ராவணன் எவ்வளவு பெரிய வீரன், ராமனையும் எதிர்த்து போராடினவர், 7 நாள் சண்டை போட்டவர். அப்ப அவ்வளவு பெரிய வீரன் கூட மனம் கலங்குவார், அதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கலக்கத்துக்கு வேற எதுவும் கிடைக்காமல் உதாரணம் சொல்றதுக்கு, கடன்பட்டவன் எப்படி கலங்குவானோ அதே போலன்னு சொல்லணும்னால், அப்ப ராவணனை போன்ற மகாவீரர்களை கூட கலங்க வைக்கிறது கடன்பட்ட அதே மனோபாவம். இது அவன் விஷயம். கண்ணன் சொல்றார், திரௌபதி என்னை கூப்பிட்டாள், புடவை கொடுத்தேன், ஆனால் நேர போய் சமாதானம் சொல்ல முடியவில்லை. ரிணம் பிரவிருத்தமிவ ஹிருதயான்மே நாபசற்பதி, கடனை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்க முடியாமல் அசலையும் அடைக்க முடியாமல் எப்படி ஒரு கடனாளி தவிப்பனோ, அதை போல திரௌபதி என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. எத்தனையோ பண்ணிருக்காரு திரௌபதிக்கு, ஆனாலும் நான் ஒண்ணுமே பண்ணலையே. கடன் பட்டவன் கடன் வளர்ந்து கொண்டே போனால், வட்டிக்கு வட்டி போட்டு வளர்ந்தால் எவ்வளவு வருத்தப்படுவாரோ பயப்படுவாரோ அவ்வளவு நானும் படுறேன்னு பகவானே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப கண்ணனுடைய வாக்கியத்தை பார்த்தாலும், ராவணன் சொல்லிக்கிறத பார்த்தாலும், இந்த கடன் தொல்லைங்கிறது ரொம்ப சிரமம் கொடுக்கும். இது வீட்டு பயனுக்காக கடன் வாங்கிறது ஒன்று, ஏதோ பொது காரியத்தில் ஈடுபடுகிறேன் அப்படின்னு தேவையில்லாத கடன் வாங்கிடுவார்கள் சிலர், அதற்கான உதவறதுக்கு பண்ணா கூட சரி, வேற ஏதோ தேவையில்லாத செலவுகளுக்காக கடனை வாங்கி செலவழிச்சோம்னால் அதுக்கப்புறம் அதனால பயன்பாடே கிடைக்காது, குடும்பம் தான் தவிக்கும். அதனால் இத போல ரொம்ப பெரியவர்களுடைய வாக்கியமே கடன் பட்டுனா ரொம்ப கலக்கமா இருக்கும்னு இருக்கிறதுனாலே, இனி வாங்குவதற்கு முன்னால் பலமுறை யோசித்து விட்டு வாங்க வேண்டும். வாங்காம தவிர்த்துட முடியும்னால் அதுவே நலம். அப்படியே வாங்கினாலும் வட்டி இல்லாமல் ஆறானும் கொடுப்பார்கள், அதை நாம 1 வருஷம் 2 வருஷத்துல திருப்பி கொடுத்துருவோம்னு இருந்தால் அது இன்னும் நல்லது. என்ன கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறது வட்டிக்கே படுத்தினால் அப்புறம் என்னைக்கு அசலை அடைக்கிறது? இன்னும் இன்னும் யோசித்து செலவுகளை குறைத்து வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழின்னு தான் நாம பார்க்க வேண்டும். இதுல தான் சமம் இருக்குமானால், வருமானம்ங்கிறது பிக்சட் ஆயிடுறது, என்ன வேலைக்கு போறோமோ அதுதான். செலவுகள் நிச்சயமா வளர்றது, விலைவாசியும் உயர்றது, கூடவே வெளி உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான முன்னேற்றங்கள், பலரும் எடுத்து விடு பக்கத்து வீட்டில் நிறைய பண்டர்களை உபயோகப்படுத்துகிறார்கள், அதெல்லாம் ஆசைப்படு ஆசைப்படுங்கிற விளம்பரங்கள் வேறே, இதெல்லாம் சேர்த்து செலவை பெருக்கி விட்டு விடுகிறது. அப்ப கொஞ்சம் கண்டென்டடா இருக்க பழகிக்கணும், ஆசைகளையும் குறைத்துக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கு. ஆனா அடிப்படை ஆசைகளை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். யோசித்து கடன் வாங்கணும், வாங்காம தவிர்க்க முடிஞ்சுட்டா நல்லது, அதுவும் வட்டியை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாமே பக்திக்கு கூட விரோதமா போயிடும். ஏன்னா இந்த மாதிரி சிலதெல்லாம் சிக்கினுட்டோம்னால் அப்புறம் நம்மால மனசாந்தியோட எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் ஈடுபட முடியாமலே போயிடுவிடுகிறது. இதை பத்தி நன்கு சிந்தித்து செயல்படணும்னு வேண்டிக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.